ಸುಧನ್ವಾಖಂಡಪರಶು ದಾರುಣೋದಿ ಋಣಪ್ರದ ದಿವಸ್ಪೃಕ್ ಸರ್ವದೃಕ್ ವ್ಯಾಸ ವಾಚಸ್ಪತಿರಯೋ ನಿಜ. ವಿಷ್ಣುದಾಸ ಸ್ತೋತ್ರ 74 ಶ್ಲೋಕಂ, ಅದ್ಭುತಮಾನ ಶ್ಲೋಕಂ. ಭಗವಾನುಡಿಯ ನಾಮಕ್ಕಳ್ 567 ನಾಮ ಸುಧನ್ವಾಂಗ್ರ ನಾಮ. ಅದಕ್ಕೆ ಮುನ್ನಾಲ ನಾಮ ಜ್ಯೋತಿರಾದಿತ್ಯ ಸಹಿಷ್ಣು ಗತಿ ಸತ್ತಮ ಎಂಗಿರ ನಾಮಕ್ಕಳ ಪಾತ್ರ. ಸೂರ್ಯಮಂಡಲತ್ತಿರ ಇರುಕ್ಕಿರ ಜ್ಯೋತಿಷಾಹವು ಸಕಲ ಜ್ಯೋತಿಷುಗಳಕ್ಕೂ ಇರುಪ್ಪಿಡಮಾಗವೂ ಇರುಕ್ಕಿರವರ್ ಪರಮಾತ್ಮಾನ್ನು ಪಾತ್ರ. ನ ತತ್ರ ಸೂರ್ಯೋಪಾತಿ ನ ಚಂದ್ರ ತಾರಕಂ. ಅಂದ ಭಗವಾನ ಸೂರ್ಯನ್ ಒಳಿಕ್ಕಲ, ಚಂದ್ರನ್ ಒಳಿಕ್ಕಲ, ನೆರುಪು ಒಳಿಕ್ಕಲ, ಆನಾ இவைகளுக்கெல்லாம் ஒழிக்கக்கூடியதான திறமையே கொடுத்தவர் அவர் அப்படின்னு. யதாதித்ய கஜம் தேஜ ஜகத் பாசயதே கிளம் யச்சந்திரமசி யச்சாக்னவ் தத்தேஜோ வித்தி மாமகம். என்னுடைய தேஜஸ்ஸு தான் சூரியன் சந்திரன் அக்னி மற்ற இடங்கள்லாம் இருக்கு, அவைகள்லாம் பிரகாசிக்கிறது என்னுடைய தேஜஸ்னால் அப்படின்னு பகவான் கீதையில சொல்லியிருக்கார். ஆகையால் பகவானுடைய ஸ்வரூபம் ஜோதிராதித்ய. இவ்வளவு உஷ்ணமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் பொறுத்துக்க கூடியதான தன்மை அவரிடத்துல இருக்கு. இந்த பொறுமைங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப வேணும். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில சுகம் துக்கமும் கலந்து இருக்கிறதுனால, சுகம் வரும்பொழுது அப்படியே சந்தோஷமா மேலோட போறதும், துக்கம் வரும்பொழுது இடிஞ்சு விழறதும் அது இருக்கப்படாது. இது நம்ம நாட்டில் ஒவ்வொரு சம்ஸ்காரத்திலையும் சொல்றோம், உபநயனிலையும் ஆகட்டும், விவாகத்திலையும் ஆகட்டும். ஒரு கல்லை அம்மி கல்லை கொண்டு வந்து அதுக்கு மேலே கல்யாணம் பொண்ணை நிற்க வைக்கிற, நிற்க வச்சு என்ன சொல்றோம், ஆதிஷ்டேமா, இந்த கல் மேலே எழுந்து நில்லு. எதுக்கு சுவாமினர், இந்த வாழ்க்கைங்கிறது பெட் ஆஃப் ரோசஸ் இல்லை, சில சமயத்தில் துன்பமும் வரும், அதையும் நீ பொறுத்துருக்கணும், அதை பொறுத்து இந்த சம்சாரத்தை நடத்தக்கணும். மனுஷனுக்கு வேண்டியது பொறுமை. அப்படி உபநயனத்திலையும் பண்றது உண்டு, விவாகத்திலையும் பண்றது உண்டு. ஏன் இது என்ன சொல்றது, மனுஷனுடைய வாழ்க்கைன்னு எப்பொழுதும் சுகமாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கூடாது. சுகமும் வரும், துக்கமும் வரும். இவன் பிறந்ததே சுக துக்கங்கள்னாலத்தான், போன ஜென்மால புண்ணியமும் பாபமும் கலந்து பண்ணினதுனாலதான் இவன் மானிட பிறவி எடுத்துட்டு இருக்கான். அப்ப சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துட்டு இருக்கான். துக்கம் வரும்பொழுது என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு இழிஞ்சு விடுறதோ, பிராண தியாகம் பண்ணிக்கிறதோ, இது தப்பு அப்படிங்கறது சொல்றதுக்காக. முதல்ல நமக்கு பொறுமைங்கிறது வேணும், எல்லாத்தையும் பொறுத்துக்க கத்துக்கணும் அப்படின்னு சகன சக்தி வேணும். அந்த சகன சக்தியை கொடுக்கிறவர் சகிஷ்ணு. சீதோஷ்ணங்களை எல்லாத்தையும் பொறுத்துக்கிறார். அதோட மட்டும் இல்ல, நம்ம பண்ணக்கூடியதான தப்பெல்லாம் பொறுத்துருக்க மனுஷனும் உண்டு பண்ணின, உங்களுக்கு வேண்டியதான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கார். பார்க்கறதுக்கு கண்ணு, கேட்கறதுக்கு காது, மோறதுக்கு மூக்கு, சாப்பிடறதுக்கு நாக்கு, இத்தனையும் பண்ணி கொடுத்துருக்கார். ஆனா அவர் சொன்ன பேச்சை ஏதாவது கேட்டிருக்காளா? எத்தனை பேர் சந்தியாவந்தனம் பண்ற, கொஞ்சம் யோசனை பண்ணு. ஒரு உத்தியோகம்னு போறோம், அந்த உத்தியோகத்துல நீங்க பண்ண வேண்டியதான காரியத்தை கொஞ்சம் பட்டவத்தை நிறுத்திவிட்டேன்னா அவன் ஆக்ஷன் எடுத்துக்கிறானோ இல்லையா? ஆனா பகவான் உலகத்துல இத்தனை பேருக்கு இத்தனை கொடுத்துருக்கார். ஆனா அவர் இதை பண்ணு, இதை பண்ணினா நீ முன்னுக்கு வருவாய் அப்படின்னு சொன்னா அதை பண்றோமா? ரொம்ப பேர் பண்றது இல்ல. நீ இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனா பொய் பேசிட்டே இருக்கான், கெட்ட வாழ்க்கைய சங்கத்தை பண்ணிட்டு இருக்கான், பொழுத போக்கிட்டு இருக்கார். இவைகள்லாம் மண்ணின்றதாலும் பொறுத்துட்டு இருக்கார். எதுக்கு, குழந்தை இளவு இல்லையா, அவ அப்படிதான் இருப்ப, அவ என்னைக்காவது திருந்த மாட்டாளா எனக்கூடியதான நல்ல எண்ணத்துலதான் அவர் பொறுமையோட இருக்க. இதை விட என்ன, அம்மா அப்பாவுடைய பொறுமையை நம்ம பார்த்துருக்கோம். அதே விதமாக 1000 மடங்கு அம்மா அப்பா மாதிரி எந்த பேச்சும் கேட்கலைன்னாலும், அதோட மட்டும் இல்ல, பகவான் இல்லைன்னு பேசினாலும், நாஸ்திகனா பேசினாலும் அவரை பொறுத்துட்டு இருக்காரோ இல்லையா? அதனால் சகிஷ்ணோ. அதுக்கப்புறம் கதி சத்தமா, எல்லோருக்கும் ஆசிரியமா இருக்கார், அடைக்கலமாக இருக்கார். அதே போலயே உயர்ந்ததான ஒரு சர்வசிரேஷ்டனாகவும் இருக்காருங்கிற நாமாவ பார்த்தோம். இது ஆன பிறகு அடுத்தது சுதன்வா. பகவான் அழகான தனுஷ வச்சுட்டு இருக்க, என்ன இந்த சுதன்வான்னு என்ன, அதுல என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னா, சொல்ற சோபனம் இந்திரியாதிமயம் சாங்கம் தனு அஸ்ய அஸ்தி சுதன்வா. பகவான் கையில இருக்கக்கூடியதான தனுஷ் இருக்க அதுக்கு சாரங்கம்னு பேர். அந்த வில்லு இருக்க அது என்ன வில்லு, நம்ம பார்த்திருக்கோம் தேவதைகளுக்கு அநேக ஆயுதங்கள் இருக்கு. கையில பாசத்தை வச்சுக்கிறது, யானையை குத்துற அங்குஷத்தை வச்சுக்கிறது, வில்ல வச்சுக்கிறது, அம்மை வச்சுக்கிறது, இது எதுக்கு தான்? பக்தாளை காப்பாத்தணும்னு இருமையான பார்வையினாலேயே காப்பாத்தலாமே. பகவானுடைய கருணா கடாட்சம் போரும் மனுஷியால உத்தரணம் பண்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆயுதங்கள்லாம் எதற்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஆயுதங்களுக்கெல்லாம் அது ஒரு இண்டிகேஷன், ஒரு அடையாளம். பகவான் எதை போட்டுண்டாலும் அதுக்கு ஒரு அடையாளம் உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு வாகனம், அம்பாள் சிம்மத்தை வாகனமா வச்சுருக்கார், பிள்ளையார் எளிய வாகனத்தை வச்சுருக்கார், இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு. ரிஷப வாகனத்துல பரமேஸ்வரனை பார்த்தா அதுக்கு அர்த்தம் உண்டு. ஏன்னா ரிஷபம்னு சொல்றது தர்மத்தை குறிக்கிறது, தர்மத்தை அதிஷ்டிதமாக இருந்திருக்கார். ஆகையால் தர்மத்தை நீங்க கடைபிடிச்சுட்டே இருந்தாலும் பரமேஸ்வர பிரசாதம் கிடைக்கும் எனக்கூடியதான எண்ணத்தில் தான் அவர் நம்ம பரமேஸ்வரன் ரிஷபாரூடனா இருக்கிற பரமேஸ்வரனை பார்க்கிறோம். அதே போலயே கருட வாகனம் மகாவிஷ்ணுக்கு பிரீத்தின்னு சொல்லிருக்க. கருடஹா அப்படின்னு என்ன அர்த்தம், தர்மாதிஷ்டிதான்னு அர்த்தம். ஆகையால் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த வாகனங்கள், அவ கையில இருக்கக்கூடியதான ஆயுதங்கள், அவளுடைய ஆபரணங்கள், இவைகளுக்கெல்லாம் தனித்தனியாக அர்த்தங்கள் உண்டு. அதே போலயே இவர் மகாவிஷ்ணு கையில இந்த வில்லு ஒண்ணு வச்சுருக்கார். இந்த வில்லுக்கு சாரங்கம்னு பேர். அந்த வில்லுக்கு என்ன அர்த்தம், அதை வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன குறிக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா, பூதாதிமிந்திரியாதிஞ்சா த்விதா அகங்காரமீஸ்வர விபர்த்தி சங்கரூபேண சார்கரூபேண சஸ்திதம். நமக்கு எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கலாம், ஆனா இந்த அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, ஈகோன்னு சொல்றாள், அதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சாதாரணமா ஒரு மனுஷனை அவனுடைய அகங்காரத்தை தோடும்படி பேச்சு விட்டு வச்சுங்களேன், கோபம் வந்துடும். இது எல்லாம் ஜெயிக்கலாம், அகங்காரத்தை ஜெயிக்கிறது மட்டும் கஷ்டம். நான் நமஸ்காரம் பண்றேங்கிறான், நமஸ்காரம் பண்ணும்பொழுது நான் பண்றேங்கிறான், சரண்டர்னு சொல்லிட்டு இருக்கேள், யார ஐ ஹவ் சரண்டர்ங்கிறார், அந்த ஐ போகலையே. நான் எனக்கூடியதான எண்ணம் எப்பொழுது போறதோ அப்பதான் மயந்த மனுஷன் உயர்ந்து வாழ்வார். இந்த உயராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நான் எனக்கூடியதான எண்ணம் எப்பொழுதுமே நான் வசத்தே, நான் இது பண்ணினேன், நான் அது பண்ணினேன், நன்னாலதான் வாழ்க்கை முன்னுக்கு வருது, வீடு முழுக்க நான் தான் முன்னுக்கு கொண்டு வந்தேன், இப்படி எல்லாம் மனசுல நினைச்சுட்டே இருக்கான். நான் உயர்ந்தவன், நான் உயர்ந்தவன்கிற எண்ணம் எல்லா எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த மனிதனுக்கு உண்டு. அந்த நான் என்கிறது இவன் போகணுமே ஆனால், இவனுடைய ஈகோ ஃபெயில் ஆகணுமே ஆனால், அதுக்கு என்ன பண்றது, சரணாகதின்னு சொன்னோம். சரணாகதி பண்ணும் பொழுது நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன், அதை போக்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக பகவான் அவனுக்கு உனக்கு நான் சகாயம் பண்றேங்கிறார். அவன் பகவான் என்னமா சகாயம் பண்ணிட்டு இருக்கார், என்ன வில்லோடு இருக்கிறதாக தியானம் பண்ணு. இந்த வில்லுங்கிறது மனஸ்தத்துவத்தை சொல்றது, மனோரூபேட்ச கோதண்டா பஞ்சதன் மாத்திர சாயகா அப்படின்னு வில்லாங்கிறது நம்ம மனசை சொல்றது. நம்ம மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினா போலையும், பகவானிடத்துல நம்ம மனசு இருக்கிறதா போலையும், அந்த மனசு அவர் எப்படி சொல்லுமோ அப்படி நடந்துக்கிறா போலையும் நம்ம பாவனை பண்ணோம். உபாசனைக்கெல்லாம் யதா யதா உபாசனை ததைவ பலம் பவதி அப்படின்னு, நீங்க எப்படி உபாசிக்கிறீனோ அப்படி பலம். ஆகையால் நான் மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணின மாதிரியும், பகவான் அந்த மனசை நியமனம் பண்றா போலையும் நம்ம நினைத்து கொண்டிருந்தோமே ஆனால், இனிமேல நம்ம மனசு நல்ல வழியில் தான் போகும். இதற்காகத்தான் காலம்பரை எழுந்து காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க, தியோ யோ நோதயாது நக, எங்களுடைய தியா எண்ணங்கள், மனசனுடைய எண்ணங்கள் நல்ல வழியே தூண்டுவாயாக. நீங்க காயத்ரி மந்திரத்துக்கு என்ன சொல்லிட்டு இருக்க, என்னுடைய எண்ணங்கள் நல்ல வழியில தூண்டுவாயாக. எண்ணங்கள் நல்ல வழியில வந்திருந்தது ஆனால் அப்ப மனுஷனுக்கு நன்மை ஏற்படுமா, எப்படி ஏற்படும், சோ இதுதான் நீங்க காயத்ரி மந்திரத்துக்கு பரம தாத்பரியம் தான். இதுதான் இங்கேயும் சொல்றது. ஏன்னா காயத்ரி மந்திரம் புருஷாளுக்குத்தானே அதிகாரம் இருக்க, மற்றவர்கள் காயத்ரியே பண்றது இல்ல. அவளுக்கு என்ன இந்த சுதன்வா இந்த நாமாவ சொன்னாலே அந்த பலம் வரும். என்ன அது பூதாதி இந்திரியா அதிஞ்சா பஞ்சபூதங்கள்னால ஏற்பட்டதும் இந்திரியா அதிஞ்சா புலன்கள்னால ஏற்பட்டதுமான விதா அகங்கார மீறிதம். இப்படி இரண்டு விதமான அகங்காரம் நமக்குள்ள இருக்கு. விபர்த்தி சார்ங்க ரூபேனா இந்த அகங்காரத்தை சார்ங்கம் அப்படி சங்கம் எனக்கூடியதான ஒரு பொருளை கையில வைத்துக் கொண்டு பூதாதியான அகங்காரத்தையும் சார்ங்க ரூபேன இந்திரியாதிகள் புலன்கள்னால வரக்கூடியதான அகங்காரம், நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் செய்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணி கொண்டிருக்கேன், நான் நினைக்கிறேன், நான் தீர்மானம் பண்ணினேன் அப்படிங்கிற புலன்கள்னாலையும் மனதினாலையும் வரக்கூடியதான ஒரு எண்ணங்கள் எனக்கூடியதான அகங்காரம் இதை வில்லாக வைத்துக் கொண்டிருக்க. ஆகையால் சுதன்வா அழகான நம்ம மனசு எனக்கூடியதான அபிப்பிராயத்தை அவர் வில்லாக மாத்தி தன் கையில வச்சுட்டு பகவான வில்லோட இருக்கிறதாக நீங்க தியானம் பண்ணிடையானால் உங்க மனசானது நல்ல வழியிலேயே செல்லும், மனுஷனுக்கு அகங்காரம் குறையும். இந்த அகங்காரத்தை தான் சைவ சித்தாந்தத்துல ஆணவ மலம்னு சொல்றது. ஒரு ஈஸ்வரனா இருக்கிறவன் சிவனே மூணு மலங்களோட சேர்ந்து சீவனாக ஆயிட்டான், இந்த ஜீவனா ஆயிட்டான். இவன் அந்த மலங்களோட சேர்ந்ததுன்னா என்ன மலங்கள் அவரிடத்துல இருக்க? ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம். இந்த ஆணவம் நான் தான் எல்லாமும் பண்ணுவேன், என்னாலதான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு இப்படி நினைக்க நினைக்க இவன் குறுகினவதான ஆயிட்டான், அணுனாலே குறுகின ஆயிட்டான். சர்வ வியாபகமான இருக்க பரமேஸ்வரன் நான் எங்கான் உடம்புல தான் இருக்கேன், இதை விட வேறு விவகாரம் வெளியில நான் இல்லை, இங்கே எனக்குள்ள இருக்கிறதுக்கு நான், வெளியில இருக்கிற பொருள்னா இது, இந்த நான் இதோட சேர்ந்து சுகத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேத திருஷ்டி வந்துடுது அல்லவா? இதுதான் ஆணவ மலம். இந்த ஆணவ மலம் அகங்காரத்தினால் ஏற்பட்டதான ஒரு மலம். இந்த மலம் இருக்கிறதுனாலதான் இவன் ஈஸ்வரனோட வேறுபட்டு சம்சாரத்துல துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கான். அதைதான் இங்க அகங்காரம். அதை வில்லாக தான் வச்சுட்டு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். நீங்க பகவான் இப்படி தியானம் பண்ணலையானால் உங்க மனசுல இருந்து இந்த அகங்காரம் போயிடும். அகங்காரம் போயிடுது என நம்ம சாட்சாத் பரமேஸ்வரனா ஆயிடுவோம். ஆகையால் இந்த கஞ்சுக்கம் போய் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், நிஷ்கஞ்சுக்கனான பரமேஸ்வரனா ஆகிவிடுவான் அப்படின்னு கல்பசூத்ராதி கிரந்தங்கள்னா சொல்றது. அதான் சுதன்வா அப்படின்னு அழகான வில்லை உடையவர். வில்லுக்கு அழகு என்ன? மனிதனுடைய அகங்காரம், வேற ஒண்ணும் இல்லை. ஐயர் பகவான் ஏன் சார் வில்ல வச்சுருக்கார், சூலத்தை வச்சிருக்கார் பரமேஸ்வரன், இதுக்கு என்ன குத்துறதுக்காக பயமுடுத்துறதுக்காக அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த அர்த்தங்கள் வேதத்துல சொல்லியிருக்க, அதனால எல்லாமே ஆத்தியாத்மிகம். இண்டிவிஜுவலாக அவனவனுக்கு எப்படி உபயோகப்படும், சொசைட்டிக்கு எப்படி உபயோகப்படும், பகவானே எப்படி வச்சுட்டு இருக்கார், அதுக்கு அரக்கர்களை அடக்குவதற்காக. அரக்கர் யார்கள்? உங்க மனசுல இருக்கக்கூடியதான கொடுமையான எண்ணங்கள், அவனை வெட்டு துந்து கோபம் இருந்தா போல அந்த கோபம் வந்துருந்தா இவனால ஒண்ணும் பண்ண முடியல, பந்து கடிக்கிறான், உதறெல்லாம் அசைகிறது, கண்ணெல்லாம் சிவந்து போறது, அவனை உதட்டுதான் முடிக்கணும் பாரு அப்படிங்கிற என்ன சார், ஏன் இப்படி வருது? உங்களை தாங்கள் அடக்க முடியாமத்தானே உங்களுடைய கோபத்தை வெளியில காட்டிட்டு இருக்கேன். நீங்க உங்களை அடக்க முடியுமே ஏனால் உங்க கோபம் ஏன் வெளியில தெரியணும்? குரோதமா ஏமனக்காம ஏட்ட குரோத ஏட்ட ரஜோகுண சமுத்பவ மகாதனோ மகாபாப்மா வித்யேனமிக வைரிணம். இதான் முதல் சத்ரு மனுஷனுக்கு ஆசை கோபம். இந்த கோபத்தை அடக்க கத்துக்கணும். இப்படி கோபத்தை அடக்க கத்துட்டவள் மகாத்மாக்கள்ங்கிற அனுமார் தெரியாம என்ன பண்ணிட்ட, வாளுக்கு நெருப்பு வச்சுட்டான். நெருப்பு வச்சதுமே இவருக்கு இவங்களும் நினைக்கவே இல்லை. ஏன்னா இவருக்கு வேற ஐடியா, ஊரெல்லாம் சுட்டி பார்க்கலாம், நம்மள யார் அழைச்சின்னு போறோம், புது அமெரிக்காவுக்கு நீங்க போனேன்னா உங்க பையன் சனி ஞாயிற்றுக்கிழமையில அவ அழைச்சிட்டு போனா உண்டு, இல்லைன்னா நாலு கதாக்குள்ளதான் இருக்கணும், எங்கேயும் போக முடியாது. வெளியில இப்ப இப்படி சுத்திட்டு வந்தா இது இந்தியாவை நான் இங்கெல்லாம் ஒண்ணு சுத்த முடியாது, தெரியாது. எங்கேயாவது போயிட்டேன்னா அட்ரஸ் என்ன கேட்டா சொல்றதுக்கு ஆள் இல்லை, ரொம்ப போயிடும். அது மாதிரி அப்படி நம்ம பார்க்கல புது இடம் சனி ஆயிட்டுன்னு போற தலை அழிஞ்சு போட்டிருந்தார். அதே வாழ கட்டின நெருப்பு கூட ஒன்றும் எரியல அவருக்கு. ஆனந்தமா எல்லாம் பார்த்தார். நேரம் வந்தார், அந்த நெருப்புக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், நமக்கு வாழை பிடிச்சுட்டுதோ இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு வீட்டுலயும் வாழை விட்டாராம். வரிசையா ஒவ்வொன்னா ஒவ்வொருத்தருடைய வீடா எண்ணி எண்ணி வாட்ட ஒவ்வொரு வீட்டுல விட்டுருக்காரு. லங்க முழுக்க அழிச்சு விட்டார். பார்த்துட்டு வாடான்னு சொன்னா எரிச்சுட்டு வந்திருக்காரு அவர். பார்த்துட்டு அப்படி அதுக்கு என்ன பண்ண, சமுத்திரத்துல போய் அந்த வாழை விட்டார். அந்த சொர சொரான சத்தம் பண்ணி வாழை நெருப்பெல்லாம் அணைஞ்சு போய் ஒரு சந்தோஷம். இந்த தோசை போடுற பொழுது சத்தம் வந்து அது மாதிரி சத்தம், அதுமாருக்கு ஒரு சந்தோஷம். சரி, அப்புறம் பாக்குற இந்த பொடியிலிருந்து அந்த பொடி எல்லாம் எரியுது சார், என்ன தப்பான காரியம் நான் பண்ணிவிட்டேன், ராவணன் மேல ஒரு கோபத்தினால நான் என்ன பண்ணேன் தெரியுமோ, நான் லங்கையே எரிஞ்சுவிட்டேன், தெரியாம அந்த லங்கைக்குள்ள சீட்டாதேவி இருக்காள், நான் இருந்து பார்த்து அங்கே இருந்துருக்காள் பார்த்து பேசிட்டு தைரியம் சொல்லிட்டு வந்தேன், நானே இந்த காரியம் பண்ணலாமா, எல்லாத்தையும் ரவணனுக்கு எரிஞ்சினா அதையும் எரிஞ்சு போயிட்டு இருக்குமே. ஆடாடா தன்யாஸ்தே மகாத்மானா, காட்டில் இருந்து கொண்டு தபஸ் பண்ணிட்டு கோபத்தை ஜெயித்த மகர்ஷிகள் அவளுக்குன்னா நமஸ்காரம் பண்ணணும். அவன் தான் கோபத்தை நான் பாருங்க, எல்லாமும் தான் இருக்கு, இவ்வளவு சக்தி இருக்கு, ராம பக்தனா இருக்கேன், எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், ராமன் இருக்கு, இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கேன், சமுத்திரத்தை தாண்டினேன், எல்லாமும் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா கோபத்தை ஜெயிக்கலையே. ஆகையால் கோபத்தை ஜெயிக்கிறதுதான் ரொம்ப உபசக்தி. கோபத்தை எப்படி தான் ஜெயிப்பேன், உங்களுக்கு மனசு அடங்கி இருக்குமையானால் மனசே கோபத்தை விடு அப்படின்னு சொல்லலாம். மனசு உங்களுக்கு அடங்கி இல்லையே, அது என்ன உங்களை சர்வெண்டா வச்சுட்டு இருக்க, எப்படி இந்த மனசை ஜெயிக்கிறது, அதுக்கு இதான் உபாயம். பகவான இப்படி வில்லோட இருக்கிறதா தியானம் பண்ணணும் இப்படி சுத்தன்வா. அதற்கு பிறகு கண்ட பரசுகு, பகவானுடைய அடுத்த நாம கண்ட பரசுகு, சத்ருணாம் கண்டயன்னு பரசுகு அஸ்ய கண்டஹா பரசுகு அஸ்யா இது கண்ட பரசு ஜாமதக்னி ஆக்கிருதேஹே இது கண்ட பரசு. ஜமதக்னியுடைய பிள்ள பரசுராமனாக அவதாரம் பண்ணியிருக்க, அந்த உருவத்தில் அவருக்கு கண்ட பரசுன்னு பேர். பரசுன்னா கோடாலி, உடஞ்ச கோடாலி, உடஞ்ச கோடாலியை உடையவர் யார் இவர். கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப பலவான், ரொம்ப சக்திவான். அந்த ராஜா பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஹைஹய வம்சத்துல இருந்தவர். அப்பொழுது அக்னி பகவான் அவர் இடத்துல போய் எனக்கு ஆகாரம் வேணும்னு கேட்கிறார். அவர் அக்னி பகவான் சந்தோஷப்பட்டு எந்த ராஜ்யத்துல உனக்கு என்ன வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி டோட்டலா பர்மிஷன் கொடுத்துட்டார். எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் போர் பண்ணும். ஆனா அக்னி பகவானுக்கு தெரியும் அனாவசியமாக எதுவும் பண்ணப்படாதுன்னு. காட்டுக்குள்ள போய் காடெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சார். காட்டுக்குள்ளக்குள்ள நல்ல ஔஷதங்களும் இருக்கும், உபயோகம் இல்லாத பதார்த்தங்களும் வளர்ந்துருக்கும். ஆகையால் அவைகள்லாம் எரிச்சு விட்டு அதை எரிச்சா அதுக்கப்புறம் நல்ல ஔஷதங்கள்லாம் வளரும். ஞாபகம் வச்சுங்க, இந்த வாழைப்பழம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்க மலை வாழைங்கிற மலையில வெறும் கல்லு தானே இருக்கும், அதுபடி வாழ வரும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடியதான மரங்கள்லாம் எரியுமேயானால், எரிஞ்சு அது அப்படியே சாம்பல் ஆகுமையானால் அதுல இருந்து வாழை முளைக்குமா. அந்த வாழையானது உடம்புக்கு ரொம்ப ஹீட்டம்னு சொல்றாங்க. பூ வாழைன்னு சாப்பிடக்கூடாது. கதலி நகதாசனா, கதலி என்னைக்குமே இந்த சரீரத்துக்கு கெடுதல். வாழைப்பழம்னு சாப்பிடணும் பார்த்தீங்களா, இது சரீரத்துக்கு கெடுதல்ங்கிறது ஆயுர்வேதம். நகதாசனா, எந்நிலையிலையும் வாழையானது கெடுதல். ஆனா அதுக்கு ரெண்டு வாழை சொல்லிருக்க, பேயம்பழமுன்னு ஒண்ணு, அதே போல இந்த மலை வாழைப்பழம்னு ஒண்ணு. இந்த ரெண்டும் ரொம்ப வசதி, இது சரீரத்துக்கு உபயோகப்படும். ஏன்னா இது மலையில அந்த பதார்த்தங்கள்லாம் மரங்கள்லாம் எரிஞ்சு அப்படியே கீழே வந்து அதுக்கப்புறம் அந்த சாம்பல்ல இருந்து வந்தது, அதனால அதுல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் சரீரத்துக்கு நல்லது பண்ணும். அப்படி சாதாரணமான வாழை தண்டு ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை மாதிரி சாப்பிடணும், ஆத்துல பண்ணுவா உங்களுக்கு தெரியாது. ஏன் பண்ணுவேன், சம்பிரதாயம்பா, சமையல்லையும் சம்பிரதாயம் பண்ணு, என்னென்னமோ ஏதோ பண்ணிட்டு இருக்காள் அப்படி கிடையாது. அவளுக்கு ரெகுலரா தெரியும், பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கீரை பண்ணுவா, வாழைத்தண்டு பண்ணுவா, வாழைப்பூவை கொடுவான். இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிறதுன்னா வாழைப்பூவைங்கிறது அது சரி பண்ணி கொடுக்கோமா. ஆயிடுச்சு, ஒன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ ஒன்னா எடுத்து சரி பண்ணி, ஆனால் அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது, அதுல சாரமே கிடையாது. வாழைத்தண்ட கதலியில் சம்பவத சாரா பாட்டிக்காரர் எழுதுற இந்த வாழைத்தண்டு போல சாரம் இல்லாததான பொருள் என்ன சார் சாரம் இல்லைன்னு, அது முழுக்க ஃபைபர் தான் இருக்கு, உள்ள ஒரு சாரமும் கிடையாது. ஆனா அதை நீங்க உட்கொண்டு இல்லையானால் இந்த ரத்த நா குழாய்களுக்குள்ள இருக்கக்கூடியதான கொழுப்பு பதார்த்தங்கள்லாம் டிபாசிட் ஆயிருக்கு பத்தியா, அதையெல்லாம் அது இழுத்து விடுறது. ஸோ அந்த கதலை ஸ்தம்பம், கதலை ஸ்தம்பம்னா வாழைத்தண்டு, சம்ஸ்கிருதத்தில் அப்படி பேசுறது கதலை ஸ்தம்பம்னு, அதை சாப்பிடணும்னு. இப்படி இந்த மலையில் இருக்கிற பதார்த்தங்கள் இவைகள்லாம் அப்படியே எரிச்சுண்டே வந்தார். நல்ல இடத்துல தான் இப்படி எரிச்சுண்டே வரும்பொழுது ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு மலை ஒரு காடை எரிச்சுட்டே இருக்க அந்த காட்டுக்குள்ள ஒரு மகர்ஷி தபஸ் பண்ணிட்டே இருக்க, இந்த தபஸ் பண்ணிட்டு அவருடைய ஆசிரமத்தை அலப்கர்னு பேர் இருக்கு, அந்த தபஸுடைய அந்த முனிவருடைய ஆசிரமத்தையும் எரிச்சு விடுது அவருக்கு. அப்படியே பார்க்கிற அகிர்வன் எரிச்சுட்டு இருக்க, இதுக்கு காரணம் யாரும் தெரியுமோனா இந்த காத்த வீதி அர்ஜுனன் தான். ஏன்னா சொல்ல வேண்டாமா இந்தந்த இடத்துல என்னென்ன இருக்காருன்னு தெரியும். ஏன்னா பல முறைகள் கார்த்தவீதி அர்ஜுனன் வரும்பொழுது, வேட்டைக்கு வரும்பொழுது இந்த ஆசிரமத்துக்கு வந்து எந்தெந்த காட்டுல எந்தெந்த ஆசிரமம் இருக்குன்னு தெரிஞ்சின்றவர் ராஜாக்கள் பாருங்க. ஊர்ல இருக்கிறவ மட்டும் இல்ல, காடுக்குள்ள எங்கெங்க ஆசிரமம் இருக்கு அவளுக்கு எது வேணாலும் ஏற்பட்டு இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது இவர் தெரியாம பிளாங்கெட் பர்மிஷன் அக்ரிமெண்ட் கொடுத்து விட்டார், அவருக்கும் இன்ஃபர்மேஷன் இல்ல, அவரே எரிச்சு விட்டார், இது தப்பு அப்படின்னு இந்த சத்திரியாருடைய கொழுப்பெல்லாம் அடக்கிறதுக்கு மகாவிஷ்ணு புறக்கணும் அப்படின்னு செஞ்சு விட்டார். இதனால மகாவிஷ்ணு பரசுராமராக அவதாரம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்தது. இந்த பரசுராமராக அவதாரம் பண்ணும் பொழுது இவர் என்ன பண்ணார், ஜமதக்னி மகர்ஷி, அந்த ஜமதக்னி மகர்ஷிக்கு ஐந்து குழந்தைகள், கடைசி கடைக்குட்டி பையனாக பரசுராமன் பிறக்கிறார். ஜமதக்னி மகர்ஷின்னு சொன்னேன் பிராமணர் அந்தன, இவருக்கு சின்ன வயசுல இருந்து வேதாத்தியனம் பண்ணணும்னு அதுக்கு ஒரு சோம்பேறி, பிராமணன் என்ன அப்படின்னு என்னமோ இவருக்கு அதுல பிடிக்கல, இருந்தாலும் அப்பா விடல, என்ன பிராமணன் அப்புறம் அவசியம் நீ படிக்கணும்னு சொல்லி கொடுத்தார். ஆனா இவருக்கு என்னடா பார்க்கணும், அந்த நாளைக்கு அப்பவே இந்த வொகேஷனல் எஜுகேஷன் பதில யாருக்கு எது பிடிக்கணுமோ அதை அவ படிக்கலாம். இவருக்கு என்ன, எனக்கு தனுர்வேதம் தான் வேணும்னு கேட்டுட்டார். ஏண்டாப்பா பிராமணா பிறந்திருக்கே, தனுர்வேதங்கள்லாம் சத்ரியாளுக்கு தானே, இல்ல இல்ல நான் படிச்சுதான் ஆகணும், எனக்கு அதுல தான் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொடுத்தார். என்ன இத்தனையும் வேதங்கள், வேதாங்கங்கள், உபவேதங்கள், சரி இந்த உபவேதமான தனுர்வேதம் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்தவர் இவருக்கு போறல, இது என்ன சாதாரணமா எல்லாரும் வில்லு போடுற அம்ப போடுற அதே எனக்கு சொல்லி கொடுத்தா என்ன அர்த்தம், வேற யாராயும் பண்ண முடியாததான காரியம் எல்லாம் நான் பண்ணணும், உங்காத்துல இல்லாத பதார்த்தம் எங்காத்துல இருந்தாதான் எனக்கு ஒரு மதிப்பு, உங்காத்துல டூ டோர் பிரிட்ஜ் இருந்தா எங்காத்துல த்ரீ டோர் இருக்கணும் அப்பதான் கௌரவம், எல்லாத்துலயும் இருந்ததுன்னு என்ன விஷயம், தனுர்வேதம்னு இப்படி இருந்தா போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணார், அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இவர் பாட்ட கிளம்பி போயிட்டார் ஹிமாலயத்துக்கு. பரமேஸ்வரனுக்கு குறித்து தபஸ் பண்ணினார், பதினஞ்சு வருஷம் விடாம தபஸ் பண்ற, வேற ஒண்ணும் கிடையாது தபசுட்டா. பரமேஸ்வரன் சந்தோஷத்தை அடைஞ்சார், அநேக அஸ்திரங்கள்லாம் கொடுத்தார், மந்திரங்கள்லாம் கொடுத்தார், ஆசீர்வாதம் பண்ணினார். இதற்குள்ள தேவதைகள்லாம் ராட்சசாலாம் எங்களை ரொம்ப இன்கப்படுத்துற, அவளை நீங்க காப்பாற்றணும், எங்களை காப்பாற்றணும், அவளை சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற பரமேஸ்வரன் என்ன சொல்றார், பரசுராமர்கிட்ட சொல்லி நீ ஒரு ராட்சசால ஒரு வழி பாருன்னு பரமேஸ்வரத்த கேட்கிறேன். அம்மா நீங்க பாட்டுக்கு கொல்லணுங்கிறீர்கள், நான் மட்டும் வெறும் கையோட வந்தேன், நீங்க ஆசீர்வாதம் பண்ணி அஸ்திரங்கள்லாம் கொடுத்துருக்கேன், மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், கையில ஒரு ஆயுதமும் இல்லையே, நான் எப்படி ஜெயிப்பேன் அப்படின்னு. எப்ப வரத்தை கேட்டியோ அந்த சந்தர்ப்பத்துல நான் எது கொடுத்தேனோ அப்பதான் கொடுக்க முடியுமே தவிர, இப்ப நான் சொன்ன பேச்சு பண்ணு கேள் அவ்வளவுதான் போ அப்படின்றது. இது என்ன சார், ஒண்ணும் கிடையாது, ஸ்டவ் கிடையாது, பாத்திரம் கிடையாது, பதார்த்தம் கிடையாது, சமையன்னா என்ன பண்ணுவா, யுத்தத்துக்கு போட்டார். பரசுராமன் பரமேஸ்வரனுடைய வாக்கை கேட்டுட்டு யுத்தத்துக்கு போற, யுத்தத்துக்கு போயிட்டு அவ எந்த அம்ப விட்டாலோ அதை குடிச்சு திரும்பி விட்டு அவளை சொல்லிவிட்டார். மந்திர சக்தி இருக்கோ இல்லையா, திக்ஷத்ரிய பலம் பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம், அந்த காயத்ரி மந்திரத்துடைய மந்திர பிரபாவம் ஜாஸ்தி, அதனால அவளை ஜெயிச்சார். ஜெயிச்சுட்டு அவர் திரும்பி வர பரமேஸ்வர்கிட்ட சொல்லணும்னு. இதுக்குள்ள என்னாச்சு, அந்த சந்தர்ப்பத்தில் பரமேஸ்வரன் தட்ச யஜ்யத்தில் தன்னுடைய சதீதேவி அவ காலமாயிட்டாங்கிறதுக்காக தன்னுடைய திரிசூலத்தை விட்டார். தட்ச யஜ்யத்தில் நாசம் பண்ணிவிட்டுவான்னு அந்த திரிசூலமானது என்ன பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடியதான யாகசாலையெல்லாம் உடச்சு விடுது, அங்கே இருக்கிற எல்லாரையும் வகுக்கிறது. என்கிட்ட அது பாட்டு சுத்தின்றே இருக்கு ஊரெல்லாம். அப்பொழுது பதரிகாசிரமத்தில் நரம் நாராயணன் எனக்கூடியதான இரண்டு மகர்ஷிகள் அந்த மகர்ஷிகள்கிட்ட போச்சு. இந்த நாராயண மகர்ஷி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் பண்ண இந்த வில்லு வரதை பார்த்தார், திரிசூலம் வரதை பார்த்தார், ஹும் அப்படின்னார். அது எல்லா சின்ன வேகமாக அந்தந்த ஓடி வந்துடும், வேகமாக ஓடி வந்து இப்படியே மறுபடியும் ஊரெல்லாம் சுத்தாருந்து ஒரே ஒரு ஈ தான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தபஸ் பண்ணுற காலத்தில் கண்ணை மூண்டு ஜபம் பண்ணிட்டே இருப்பேன், அந்த ஒரு ஈ மூக்கில் உட்காரும், அது வெட்டில் காதல் வந்து உட்காரும், அது வெட்டில் வேற எங்கேயாவது உட்காரும், உங்களை ஜபம் பண்ணவே விடாது. இன்னைக்கு காயத்ரி ஜபம் ரெட்டினார் பணம் என்னடா ஒரு ஈ தான். அதே மாதிரி இது என்ன பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு மறுபடியும் நரம்ங்கிற ஒரு மகர்ஷி கிட்ட வந்தது. அந்த மகர்ஷி என்ன பண்ணினார், ஒரு பில்லர் எடுத்துட்டார், பில்லர் எடுத்து அரிமந்திரணம் பண்ணி போட்டார். அது போட்டதுமே நேராக ஓடி வந்து பரமேஸ்வரன் கிட்ட வந்தது. கிட்ட வந்து இந்த திரிசூலம் அங்கே வந்திருக்க வந்து அதை ரெண்டா உடச்சது. ரெண்டா உடச்சதுமே பரமேஸ்வரன் என்ன பண்ணார், ரெண்டு பகுதியும் கையில் எடுத்துட்டார். கையில் எடுத்து அப்பதான் வந்திருக்கார். இப்பதான் பரசுராமன் அங்கே வர்றார். அங்கே வந்து நான் எல்லாம் ஜெயிச்சு விட்டேன், சரி இந்த குடிச்சுக்கொண்டு ஒரு பகுதியை கொடுத்தார். அதான் கண்ட பரசுகோ, உடைந்ததான ஒரு பரசு, அதுதான் இவருடைய ஆயுதம். இப்படி வச்சுண்டு 18 முறை ஆசையத்து ஹிமாசலம் அத்தனை க்ஷத்ரியான்னு ஜெயிச்சு அவளை கொன்று அதுக்கப்புறம் அவள் சமந்த பந்தகம்ங்கிற ஒரு இடத்துல அவளுடைய ரத்தத்தினால இந்த பரசுராமர் தர்ப்பணம் பண்ணினார் பித்ருதேவதைகளுக்கு. அதுக்கப்புறம் மகர்ஷிகள்லாம் வந்து சொன்னான், எவ்வளோ தப்பு பண்ணினேன், க்ஷத்ரியால் மேலே கோபம் இருக்கலாம், அதை பற்றி இல்லை, க்ஷத்ரியால் ரொம்ப பேர் துட்டாளாக இருக்கலாம், கோபம் இருக்கலாம், இருந்தாலும் இத்தனை பேரை கொல்வது தப்பு நீ, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு அத்தனை ராஜாக்களும் ஜெயிச்சு அத்தனை ராஜ்யங்களும் தனக்குள்ள இருக்க தங்கிட்ட இருக்க பரசுராமன் என்ன பண்ண யாகம் ஒண்ணு பண்ணின, அந்த பாபங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக யாகம் பண்ணி 9 கஜத்துக்கு 8 கஜம் ஒரு சிம்மாசனம் தங்கத்துல பண்ணினார். எல்லாம் பியூர் தங்கம் பார்த்துங்க, தங்கம் வலிப்பிக்கல் அத்தனையும் கொடுத்து இவ்வளவு பூமண்டலத்தையும் அந்த தங்கத்தையும் எல்லாத்தையும் கஷ்டிப மகர்ஷிக்கு தானமா கொடுத்துட்டார். தன்னுடைய பாபங்கள்லாம் போகணும். ஆனா பாபம்னா என்ன, சில அரசர்கள்லாம் கொன்னார்கள், ஆனா அந்த அரசர்களை கொல்ல வேண்டியது தான், ஏன்னா அவ தேசத்துக்கு அவ்வளவு ஜனங்களுக்கு அபகாரம் பண்ணினவர்கள். இருந்த போதிலும் ஒரு மனுஷனுடைய பிராணத்தை கொள்றதுங்கிற தப்புங்கிற அபிப்பிராயத்துல தானம் பண்ணினார். கஷ்டிப மகர்ஷி பார்த்தாராம், நானும் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு பூமண்டலமும் இவ்வளவு கொடுத்த நியாயம் இல்லை எனக்கு, அதனால என்ன பண்ண, அந்த தங்கத்தை உடச்சு சிம்மாசனத்தை உடச்சு எல்லா மகர்ஷிகளும் கொடுத்துட்டாடம். இப்படி இப்ப எங்க இருக்கு சார் சிம்மாசனம் கேட்காதீங்க, அங்கே பிரம்மாண்டபுரம் அதுக்கு ஆன்சர் சொல்லிடுது கொடுத்துட்டார். அப்புறம் பரசுராமரை பார்த்து சொல்றாரு, நீ பூமண்டலம் முழுக்க எனக்கு தானம் பண்ணிவிட்ட, நான் எந்த பூமியில எனக்கு தானம் பண்ணாலும் அந்த பூமியில நீ இருக்கப்படா, அதனால எங்கேயாவது போயிப்போம் அப்படின்ட்டு. எங்க போவார் சார், இங்க பூமி முழுக்க தானம் பண்ணிவிட்ட பாருங்க. அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கு கேரள தேசத்துக்கு போய் அங்க என்ன பண்ணிட்ட, ஒரு மரத்தை கையில எடுத்துட்டு அதை வீசினாராம். வீசும் பொழுது சமுத்திரத்துல கொஞ்ச தூரம் வரைக்கும் போச்சு. அப்ப வருண பகவான் அவரை சந்தோஷப்பட்டு அந்த சமுத்திரத்தையே கொஞ்ச தூரம் பின்னால போகும்படி பண்ணினார். அந்த போகமணி பண்ண இடம் தான் அவர் இருக்கக்கூடியதான பரசுராம கஷேத்திரம். இன்னைக்கும் கேரள தேசத்துல பரசுராம கஷேத்திரம்னு மலையோட அங்கே இருக்க, அங்கேதான் அவர் தத்தாத்திரேயரை போய் பார்த்ததாகவும் இப்படி ஒரு விசேஷங்கள்லாம், தத்தாத்திரேயர் இவருடைய குருவா இருந்தார் அந்த பரசுராமர். அவர்கிட்ட துரோணாச்சாரியர் வாசித்தார், அவர்கிட்ட கர்ணன் வாசித்தார். அவர் எல்லாத்தையும் தானம் பண்ண பிறகு துரோணாச்சாரியர் இங்கிருந்து போறாரு, என்னடா ஏதோ தானம் பண்ணிட்டு இருக்கா, நமக்கு எந்த சம்திங் கிடைக்காதா அப்படின்னு போற, என்ன ரொம்ப போவர் பர்சன். துரோணாச்சாரியர் முதல்ல ரொம்ப ஏழையா இருந்தவர், அப்பதான் பாண்டவாடி இதுல வந்து பீட்மாச்சாரியருக்கு இடம் கொடுத்து ரொம்ப பெரியவர் ஆக்கினார். அஸ்வத்தாமான பையன், அவனுக்கு சாப்பிடுறதுக்கு பால் இல்லையா, என்ன அம்மா கிட்ட வந்து பால் வேணும்னு அழுதான். அரிசி மாவை ஜலத்துல கலந்து கொடுத்தாலும் ஆனா அந்த குழந்தை அது அதனுடைய நாட்டு நல்லா தெரிஞ்சிருக்கு இது பால் இல்லைன்னு கீழே கொட்டிட்டாராம். இந்த இந்த திருஷ்யத்தை பார்த்ததுமே இவருக்கு தாங்க முடியல, ஓடி போனார். பரசுராமர் இப்பதான் தானம் பண்றாரு கேட்டுட்டேன். அங்க போய் கேட்டதுமே பரசுராமர்கிட்ட கேட்டதுமே ஒண்ணுமே கிடையாது. பரசுராமர் சொல்றாரா, நானே இந்த இடத்துல அகதியா இருக்கேன், என்னை வெளியூர் போன அனுப்பிச்சுட்டு இருக்க. இப்ப எங்கிட்ட ரெண்டு தான் இருக்கு, என்ன என்னது, என்னுடைய கிராஸ் பாடி ஸ்தூல சரீரம் இருக்கு, இன்னொன்னு என்னிடத்துல இருக்கக்கூடியதான வில் வித்தியை இருக்கு. எங்க அப்பா முதல்லயே சொன்னார், பிராமணனுக்கு இந்த வில் வித்தியை இந்த சட்டை எல்லாம் வேண்டான்னு. கேட்கல, நமக்கெல்லாம் ஞானோதயம் 1980 தானே வருது, என்னடா பண்றது விவா அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டார். சரி வில் வித்தியை கொடுங்க. அப்ப எல்லாத்தையும் உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டு அங்க போனாலும் அப்படி பரசுராமர்கிட்ட வந்து அதற்கு பிறகு பரசுராமர்கிட்ட போற சந்தர்ப்பத்துல கர்ணனும் வாசர் இந்த துரோணாச்சாரத்தை வாசிட்டு அதுக்கப்புறம் ஹையர் லெசன்ஸ் வேணும். இந்த சங்கீதம் எல்லாம் வச்சுக்கிற பத்தில முதல்ல சாதாரணமான ஒரு ஒவ்வொரு டீச்சர் வச்சுப்பார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சங்கீத விசாரணிட்ட போய் அந்த பிரகாரெல்லாம் கத்துக்கணும், அந்த பாணி வரணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு வழக்கம் உண்டு. அதே போல சில டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு அங்கே போனால் கர்ணனுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். அவர் உட்கார்ந்தாரு சொன்னார், அவர் காலில் இருந்து ஒரு பூச்சி கடிச்சது, எழுந்துட்டார், உனக்கு பிரம்மாஸ்திரம் உபயோகப்படாது சமைத்தார், இப்படி இத்தனையும் நடந்துட்டு போயிருக்க. அப்படி இருக்கக்கூடியதான அவர் இருக்காரே பரசுராமர். அவர் இந்த தேசத்துல குரோதம்ங்கிற ஒரு க்ஷத்திரியனை கொல்றதுக்காக வந்தவர். அப்படி கண்ட பரசுன்னு பேரு, அந்த பரசுராமனாக அவதாரம் எடுத்துக்கொண்டதான மகாவிஷ்ணுவுக்கு கண்ட பரசு சுதன்வா கண்ட பரசு சத்ருணாம் கண்டநாத். சத்ருக்கள் உங்க மனசுல இருக்கக்கூடியதான சத்ருக்கள், காம குரோத லோப மோக மத மாத்திரியம், இப்படிப்பட்டதான சத்ருக்களை கொள்வதனால் அவருக்கு கண்ட பரசுன்னு பேரு. கண்டஹா பரசுஹு அஸ்ய ஜாமதக்னி ஆக்ருதே, ஜமதக்னி முனிவருடைய பிள்ளையாக பரசுஹு அஸ்ய இஜிவா கண்ட பரசுஹு உன். அதுக்கப்புறம் இந்த பரமேஸ்வரன் கொடுத்ததான இந்த வில்லு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோடாலி, அது உடஞ்ச கோடாலிய இன்னும் பரமேஸ்வரனும் கையில வச்சுட்டு இருக்கார். பரமேஸ்வரன் கையில ஒரு பகுதி இருக்கு. அப்பவே சொன்னேன், நரமகர்ஷி விட்டதான இதுல ரெண்டா உடஞ்ச பிறகு ஒரு பகுதி தானே வச்சுட்டு இருக்க, இன்னொரு பகுதி தான் பரசுராமனை கொடுத்தார். ஆனா இந்த பகுதி பரசுராமன் இருக்காரு, இத எத்தனையோ யுத்தங்கள் பண்ணியிருக்கார், ஆனா இந்த யுத்தங்கள்ல எதுலையும் அவர் தோத்து போகவே இல்லை, அவருடைய பரசு உடையவே இல்லை. ஆகிய உடையாததான அந்த பரசைய கோடாலையே கையில வச்சுட்டு இருக்கார். கோடாலி ரெண்டா உடஞ்சிருக்கு, ஆனா அது இன்னொரு ஆயுதத்தினால உடையல. அதனால கண்ட பரசுங்கிறதுக்கு அகண்ட பரசுன், சுதன்வா கண்ட பரசு அப்படி பிடிக்கலாம், சுதன்வா அகண்ட பரசு இப்படி இருந்து. அதனாலதான் அகண்டா பரசு அத்தியா இதுவா அகண்ட பரசு இப்படி. இதுக்கப்புறம் தாருணா, இன்னைக்கு வர நாமக்கள்லாம் குரோசமா இருக்கு பத்தியல, நமஸ்தே ருத்ர மன்யபுதோத இடவே நம. ஹே ருத்ரனே, ஏண்டா முதல்ல நமஸ்காரம், எதுக்குன்னு உங்க கோபத்துக்குன்னு, உங்களுடைய வில்லுக்கு உங்களுடைய அம்புக்கு. ஏன் சார்னார், இந்த டைரக்ஷன் அந்த பக்கமா மாத்திருங்க, நமக்கு யாரு பிடிக்கலையோ அவ மேல போடுங்க அப்படின்னாரு. உமக்கு மட்டும் அகோரமான ஒரு ரூபம், சாந்தமான ஒரு ரூபம், அதான் எங்களுக்கு வேணும், அந்த ரூபங்கள்லாம் அந்த பக்கம் விடுங்க. அதே மாதிரியே தாருணா, பரம தாருணமா இருக்காரு, மகாபூபிஷ்டரா இருக்காரு. யாருக்கு, சன்மார்க்க விரோதினாம் தாருணத்வா தாருணா, நல்ல வழியில வேதோக்தமான மார்க்கங்கள், வேதத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அம்சமும் உலகத்துல எல்லோரும் க்ஷேமமா இருக்கணும்ங்கிறத பாக்கணும். அது பார்க்கணும், யார பண்றாளோ அவளுக்கு மட்டும் க்ஷேமம் இல்லை, எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும். கிராமத்துல நடுவுல ஒரு கிணறை நோண்டுவார், அது யாருக்குன்னு எல்லோரும் வந்து தீர்த்தத்தை எடுத்துக்கலாம். உங்க ஆத்துக்கு பின்னால ஒரு கிணறு இருக்கும், அது மடிய தீர்த்தம் நீங்களை மட்டும்தான். ஆனா விவகாரம் என்ன, நடுவுல ஒரு பெரிய கிணறு, பத்து பக்கம் அது பத்து தனித்தனியா ராட்டினத்தை போட்டு பத்து பேர் எடுத்துப்பேன், ஏட்டா யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே போல கோவிலுக்கு பின்னால ஒரு குளம் இருக்கும், சுவாமி குளிப்பாடுறதுக்கு மட்டும் இல்ல, மீதி பேர் வந்து அங்க ஸ்நானம் பண்ணலாம். இப்படி நல்ல கர்மாக்கள் ஊர்ல இருக்கிற எல்லோரும் சகாயப்படுறதுக்காக பண்ண வேண்டியதான கர்மாக்கள் தான் வேதோக்தமான கர்மாக்கள்னு பேர். நாம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், வேதம்னா இன்னாருக்கு மட்டும்தான் இல்ல, வேதத்தை படிக்க வேண்டியது தலைவர் நிக்காள். ஆனா வேதோக்தமான செயல்கள் உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் உபயோகப்படணும். நீங்க ஆத்துல ஒரு கணபதி ஹோமம் பண்றேன் அல்லது நவகிரக ஹோமம் பண்றேன், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, என்னைக்கோ அதனால் வாத்தியாரை கூப்பிட்டு பண்றேன். அந்த ஹோமம் பண்ணும் பொழுது எப்படி பண்றேன்னு தெரியுமா, நான் அதுல ஒரு பசுஷானால பண்ணியிருந்தான வரட்டி ஹோமம் பண்ண, ஏதோ என்னமோ வாங்கிட்டு வரக்கூடாது, ரெகுலரா நஜமா பசுஷானா போட்டு அதுல இருந்து எடுக்கணும். பசுனுடைய நெய்யை கொண்டு வரணும். அந்த வேதங்களை நன்றாக சம்பிரதாய ரீதியா வாசித்தவரை அவர் மந்திரங்களை சொல்லணும். இப்படி மடி ஆச்சாரத்தோட நீங்க உட்கார்ந்துன்னா பண்ணணும். இப்படி பண்ணலன்னா அக்னவும் பிராஸ்தாபுதி சம்யக்கு ஆதித்யம் உபதிஷ்டதே, நெருப்புல விட்டதான ஆகுதியானது சூரிய மண்டலத்துக்கு போறது, மீதி போக இல்லை இங்கே போய் திரும்பி வந்துடுறோம். ஆனா இந்த பசுஷானால பசு நெய்யால போட்டப்பட்டதான இந்த புகை இருக்க பத்தல இது சூரிய மண்டலம் வரைக்கும் போறதா, இந்த அட்மாஸ்பியர்ல தாண்டி போறதுன்னு அங்க என்னாச்சு, ஆதித்யா ஜாயதே விருஷ்டி, அந்த சூரியனால என்ன ஆச்சுன்னா மழை வருது. மழை உங்காத்துல மட்டும் பெய்யாது சார், உங்காத்துல பெய்யவே பெய்யாது. என்ன நீங்க 20 மாடி பில்டிங்ல 5வது மாடியில இருக்க, காத்தே வராது வெளிச்சமே வராது, மழை எப்படி வரும்? வேணும்னா மேல இருக்கிற டேங்க் லீக் ஆகி ஏதாவது சொட்டு சொட்டா வரலாமே தவிர வராது. ஆனா எங்க அந்த கிராமம் முழுக்க பெயர் ஆதித்யா ஜாயதே விருஷ்டி விருஷ்டே ரன்னம், அந்த மழையினால அன்னம் வளரும், தத பிரஜா எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும். இந்த ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுட்டோமே ஆனால் ஏன் சார் எல்லாரும் ஹோமம் பண்ண மாட்டேள், இது சொல்றதில்ல, வேதத்துல என்ன இருக்குங்கிறத சொல்றதில்ல, மறைச்சி வச்சுட்டு இருந்தா எப்படி தெரியும், சாதாரண மனுஷியாளுக்கு சொல்லணும். அப்பதான் எல்லாம் ஒரு கோவில்ல ஒரு விசேஷம் நடக்கிறதுன்னு சொன்னா எல்லோரும் வந்து சகாயம் பண்ணுவாங்க. இன்னொரு ஒன்னர் மட்டும் கிடையாது, எல்லோரும் வந்து கோவில்ல புப்பத்தாபத்தையும் பண்ணி கொடுப்பா, கோவில்ல பெருக்கி சுத்தமா வச்சிருப்பா, கோவில்ல கிராமத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு கோவிலுக்கு முன்னால கோலங்கள்லாம் போடுவா. இத்தனை ஏன் அங்க பகவான் ஆனவர் அவருக்கு மட்டும் இல்ல, அங்க பண்ணக்கூடியதான உற்சவம் எல்லோருக்கும், எல்லோருக்கும் பிரசாதம் விநியோகம், ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கொடுத்துருவா, எல்லாருக்கும் பக்தியோட வந்து பகவான நமஸ்காரம் பண்ணி பண்ணிட்டு இருப்பா, மனசாந்தி கிடைக்கும், மனசாந்தி கிடைச்சா சகலக்ஷேமும் ஏற்படும். ஆகையால் இப்படி இருக்கிறதுனாலதான் பகவான் துஷ்டாட சம்ஹரணம் பண்ணணும். இப்படி வேத மார்க்கத்தை தயார் பண்ணி கொடுத்ததான வேத மார்க்கத்தை யார் கெடுக்கிறாளோ, யார் அதுக்கு பிரதிபந்தகம் பண்றாளோ, அவளை தாருணமாக சிக்ஷிப்பார், குரூரமாக சிக்ஷிப்பார். அதனால அவருக்கு தாருணா சன்மார்க்க விரோதினாம் சன்மார்க்கம், நல்ல வழியில வேதோக்தமா இருக்கக்கூடியதான வழியில யார் இருக்காளோ, அந்த வழியை கெடுக்கிறதுக்காக யார் இருக்காளோ, அவளிடத்துல கொடுமையாக இருப்பதனால் அவருக்கு கொடுமையானவர் தாருணா அப்படின்றது. சுதன்வா கண்ட பரசு தாருணா, அதுக்கு பிறகு திரவிட பிரதா, திரவிண பிரதா, இதுக்கு முன்னால திரவிடம்னா தங்கம் தங்கத்தையும் காசையும் கொடுப்பாருங்கிற அபிப்பிராயத்தை ஒரு தரம் சொல்லிவிட்டேன், மறுபடியும் இந்த நாம இந்த திரவிட பிரதான என்ன, வாஞ்சிதமான பதார்த்தங்களை எல்லாத்தையும் கொடுப்பார். உங்களுக்கு எது விரும்பம் இருக்கோ அந்த விரும்பியதான பதார்த்தங்களை கொடுக்கிறாய். இங்க திரவிடம்னா காசுன்னு அர்த்தம் இல்ல, திரவிடம்னா லட்சணையா வாஞ்சிதமான பதார்த்தம்னு அர்த்தம். அதனாலதான் திரவிடம் வாஞ்சிதம், மனுஷியால் எது கேட்கிறாளோ நினைக்கிறாளோ, பக்தேபியா பிரததாதி இது திரவிட பிரத, பக்தாளுக்கு இதை கொடுக்கிறாருங்கிற அபிப்பிராயத்துல அவருக்கு திரவிண பிரதா. இப்ப பக்தியினால் அவர் கொடுக்கிறார்னு சொன்னா நான் பகவானுக்கு பக்தி பண்றேன் அவர் எனக்கு கொடுக்கிறார், இது ஏதோ பிசினஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி தானே ஆச்சு. இது என்ன சார், யார் பக்தி பண்றாலும் அவளை கொடுக்கிறா, யார் பக்தி பண்ணலையோ அவளை கொடுக்கல, இது சாதாரணமான லௌகிகமான விவகாரம் தான் தானே ஆச்சு. அப்படி இல்லை, நீங்க தியானம் பண்ணினாலும் பண்ணாத போனாலும் போன ஜென்மாவோட உங்களுக்கு டியூ இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பகவான் யாருடைய ஒரு பலமா இருந்தாலும் கர்மாவனுடைய பலம் கொடுத்ததான் கொடுப்பார். அது நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நாஸ்திகன் இருக்கான் பகவான தியானமே பண்ணல ஒண்ணும் பண்ணல அவனுக்கும் கிடைக்கிறது. காரணம் என்ன, போன ஜென்மாவில கொடுத்து வச்சிருக்கான், அதனாலதான் ஆத்திர சொல்வான் அவனுக்கு அவனுக்கு கொடுப்பனை இருந்தது சார். இந்த கொடுப்பினு என்னத்தான், போன ஜென்மாவில் டிபாசிட் பண்ணியிருக்கான், பேங்க்ல டிபாசிட் பண்ணினா வித்ரா பண்ணலாம், அங்க ஒண்ணும் இல்லைன்னு செக்கு கொடுத்தோம்னா ரிட்டர்ன் ஆகிடும். அதே போலதான் இது விவகாரம் என்னன்னா, அங்கே போன ஜென்மாவில் புண்ணிய கர்மா பண்ணியிருந்தேன் ஆனால் அதனுடைய பலன் இப்போ வரும். போன ஜென்மாவில் பாப கர்மா பண்ணினோமே ஆனால் ஒன்றுமே கவலையே படாதுங்க, மேலும் மேலே இடி விழுந்துட்டே இருக்கும். அப்போ பக்தி என்ன சார், அவனுடைய கர்மாவே அவனுக்கு பலத்தை கொடுக்குமே ஆனால், கர்மா இல்லாத போனால் இவன் சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியாத போனால், அப்ப நடுவுல ஈஸ்வரன் எதுக்குன்னு கேட்டுட்டார் மீமாம்சையில. அந்த குழுவாக ஈஸ்வரனை வேண்டியது இல்லையே, ஈஸ்வரன் இல்லாமலேயே அவனுக்கு அந்த பலத்தை கொடுக்குமே வருமே, எதுக்கு ஈஸ்வரன்? அப்படி இல்லப்பா, வேதாந்திகள் சமாதானம் சொல்ற, அவன் செய்ததான கர்மா பலத்தை அவன் அனுபவித்துத்தான் ஆகணும் எனக்கூடியதான ரூல்ல ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் அவனுக்கு வரக்கூடியதான சுகதுக்கங்களை மாத்தி கொடுக்கலாம் இல்லையே, அதை கொஞ்சமாக எப்ப எதை அனுபவிக்கணுமோ அதை மாத்தி கொடுக்கலாம் இல்லையா, அது பண்ணலாமே. நீங்க இருந்து 10,000 கடன் வாங்கிட்டு அவரோ அடுத்த நாள் கழுத்து மேல வந்து உட்கார்ற, என் பொண்ணுக்கு கல்யாணம் கொடுங்கோட்டு, கொடுப்பீடா இல்லையா? கொடுக்கலாம்னு பார்த்தா நீங்க சொல்றேன், அடாடாம பிசினஸ்ல போட்டேனே, நான் இந்த பிசினஸ்ல போட்டாரோ போட்ட இப்ப வராதுங்கிற, இப்ப அவரோ உட்கார்ற மானம் போறா போல இருக்கு, என்ன பண்றது? இவர் விவகாரம் இவன் கடனாளியாகத்தான் இருக்க, கடனாளியாகத்தான் இருக்கணும். ஏன் கடனாளியா இருக்கணும்? தான் கர்மா பண்ணியிருக்க, அது போல் பண்ண முடியாது, தீர்க்க முடியாது. இப்ப இது என்ன பண்றது? என்ன பண்ணினார் பகவான? பிரார்த்தனை பண்ணினார் பகவான். என்ன பண்ணினார் தெரியுமா? ஒண்ணும் இல்லை, இவருக்கு வந்து 10,000 கொடுக்க முடியாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கொடுத்தாருன்னா அந்த லஞ்சம் மாதிரி என்ன ஆயிடும்? இன்னொருத்தர் பக்கத்தூர்ல இருக்கிறவர் இவருடைய ஃப்ரெண்டு, இவர் நினைச்சே பார்க்கல, அவர் சொல்லிட்டு இருக்கார் எங்கிட்ட 2,00,000 காசு இருக்கு, அது எங்க வைக்கிறது தெரியல, நான் உங்க காசுல வச்சு வைக்கிறேன், உனக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோ, ஆனா நான் 2 வருஷம் ஆனால் திரும்பி வர்றதுக்கு, வர சமயத்துல மட்டும் கரெக்டா இல்லை பத்திரமா இதே மாதிரியே கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போன பாத்திரம். இப்ப என்ன, அதுல இருந்து 10,000 எடுத்து இவரும் கொடுத்துட்டார், இவரும் திருப்தி ஆயிடு. ஆனா இவரு என்ன, இவர் கடனாளியே இல்லையாப்ப, அவருக்கு 2,00,000 கொடுக்கணும், ஆனா இதுல இந்த 10,000 இவருக்கு கொடுத்துட்டார். இப்ப என்ன ஆச்சுன்னா, இவருக்கு கொடுக்க வேண்டியதான சந்தர்ப்பத்துல கொடுக்கறதுங்கிற விவகாரம் பூர்த்தி ஆயிடுச்சா இல்லையா? ஆனா அவரும் கடனாளியா இருக்க. அப்ப என்ன, உங்களுக்கு துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதான சந்தர்ப்பத்தில் அந்த துன்பத்தை வேற விதமாக மாத்தி அப்ப காப்பாத்துறவர். ஆகையால் பகவத் பக்திங்கிறது பிரயோஜனம் உண்டா இல்லையா? நிச்சயமாக பிரயோஜனம் உண்டு. அதே போல நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் எப்படிப்பட்டதான் நிலை இருந்தாலும் அது வரும். அதோட மட்டும் இல்லாமல் சாதாரண மனிதனுக்கு துன்பம் வறுமையானால் துன்பத்தை அனுபவிக்கிறதோட சரி, ஆனால் பகவத் பக்தனா இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் வறுமையானால் அந்த கஷ்டமானது அவனுக்கு வைராக்கியத்தை கொடுக்கும். வைராக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணுவார். சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணின பிறகு வைராக்கியத்தோட ஒரு இருந்துட்டு ஒரு சத்தோட சேர்ந்து ஒரு குரு அடைஞ்சானையானால் அவரிடத்திலிருந்து பகவத் பக்தியும் பகவத் நாமாவையும் தெரிந்து கொண்டு வேதாந்தங்களை வாசித்து அடுத்த பிறவியும் இல்லாமலாக பண்ணிக்கொள்ளலாம். இப்ப என்னாச்சு, சாதாரண மனுஷனுக்கு துன்பம் வந்தா துன்பத்தை அனுபவிக்கிறதோட சரி, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா பக்தனா இருக்கிறவனுக்கு துன்பம் வறுமையானால் அது வைராக்கியமாக மாறி ஆச்சாரியல் அவத்தை கொடுத்து அவனுக்கு மறுபிறவி இல்லாததான உயர்ந்ததான நிலையும் சிவனடியாராக ஆகக்கூடியதான நிலையும் அவனுக்கு கொடுக்கும். ஆகையால் இது ரொம்ப வசதி. ஆகையால் தாருணோ திரவிண பிரதா, இதுதான் இங்க திரவிணம்னு அர்த்தம், காசுங்கிற அர்த்தம் இல்ல, இதுவும் அர்த்தம். அப்படி தாருணோ திருவிண பிரதா திவிஸ்பிருக்கு, அடுத்ததாக திவிஸ்பிருக்கு, அவர் விஸ்வரூபத்துல பூப்பாதோ அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் என்னன்னா, ஆகாசமே அவருடைய தலையா இருந்ததாம், அது வரைக்கும் தொட்டுண்டு இருந்தாராம். உலகந்த பெருமாள் ஆகும் பொழுது ஆகாசத்தையும் அதை தொட்டுண்டு அந்த அளவுக்கு வளர்ந்ததுனால ஆகாசத்தை தொட்டவர் திவிஸ்பிருக்கு. அதற்கு பிறகு அடுத்ததான ஒரு நாம சர்வதிருக் வியாசா, பகவானுடைய பேரு சர்வதிருக், எல்லாவற்றையும் பார்க்கிறவர். அது என்ன சார், எல்லாவற்றையும் பார்க்கிறார்? நீங்க உங்க கண்ணுக்கு முன்னால் இருக்கிறதா பார்க்க முடியும், நம்ம கண்ணுக்கு பின்னால் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதான் சொல்றேன், என் கண்ணுக்கு பின்னால் நடந்தது எனக்கு தெரியாது, இது நம்மளுடைய சரித்திரம். அவருக்கு என்னன்னா, அவர் கண்ணு எங்கேயும் இருக்கு சார், சஹசிர சேர்ஷா புருட சஹசிராட்சா, சஹஸ்ரபாத் ஆயிரம் கண்கள். உலகத்துல எத்தனை மனுஷர்கள் இருக்காளோ, எத்தனை பிராணிகள் இருக்காளோ, அத்தனை பிராணிகளுடைய அத்தனை கண்களும் அவரு தான். ஏன் அவர் வேற எங்கேயும் இல்லை, உங்க இதயத்தில் தானே இருக்கார். உங்க கண்ணு பாக்குறப்ப உமக்கு மட்டும் அறிவு வரல, அவருக்கும் அறிவு இருந்தது. அதனாலதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டாருன்னா இவருடைய வியூ அவருடைய வியூ ரெண்டும் அவருக்கு தெரியும். அதான் சும்மா இருக்கார். ஆத்துல ரெண்டு குழந்தைகளை ஒண்ணு கொண்டு இழுத்துக்கிறது. அம்மா டிவி பார்த்துட்டு இருக்கா. ஏண்டா நர் தெரியும் யார் தப்பு, நர் யார் தப்பு தெரியுது. இவன் அவன் அடிச்சா அவன் அடிச்சான், விவகாரம் அப்படிதான். சும்மா இருக்காளா இல்லையா, அதே போலதான் இருக்கார். ஆனா யாரு தப்புங்கிறது தெரிஞ்சு அவளை சிட்டம் பண்ணுவார். அதனால இவருக்கு எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதான ஒரு திறமை இருக்கு. சர்வதற்கு அதுக்கப்புறம் வியாசா எல்லாத்தையும் எல்லா அறிவுகளையும் விஸ்தாரப்படுத்துறதுனால அவருக்கு வியாசர்னு பேர். பகவானுடைய அவதாரம் பரசுராம அவதாரம் பார்த்தோம், அதுக்காக தான் வியாசாவதாரம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு மகாவிஷ்ணு வியாசராக அவதாரம் பண்ணினார் கலியுகத்துல. துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் நடுவுல வியாசர அவதாரம் பண்ணி இந்த வேதங்கள்லாம் ஓங்கார ரூபமா இருந்து அது வெளியில வந்தது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை. அவ்வளவு வேதிக் லிட்டரேச்சரை நாளா பிரிச்சாதான். நாளா பிரிச்சது எப்படின்னா செல்ஃப் கண்டெயின்டா பிரிச்சார். எந்த ஒரு பகுதியை வாசித்தாலே உங்களுக்கு வேண்டியது எல்லாமும் கிடைக்கும். ருக்வேதம் மட்டும் வாசிச்சா போறோம். ருக்வேதத்துல ஜாதகர்மாவில இருந்து ஆரம்பிச்சு அந்திய கர்மா வரைக்கும் எல்லாம் பண்ணலாம். அத்தனையும் ருக்வேத மந்திரத்தில். அதே போல யஜுர்வேத மந்திரம் ஒன்னும் செல்ஃப் கண்டெயின்ட் அபார்ட்மெண்ட்ஸாக நாளா பிரிச்ச. அதான் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வேதம். ஏன்னா வேதங்களை படிக்கிறதுக்கு 50 வருஷம் ஆயிட்டு இருந்தது. போன கல்பத்தில் அது பரவாயில்லை. ஏன்னா அப்பெல்லாம் 500 வருஷம் இருப்பா மனுஷால் சாதாரணமா. இந்த கலியுகத்தில் 100 வருஷம் தான் இருக்கா. இந்த 50 வருஷம் வரைக்கும் வேதத்தையே வாசிச்சுன்றாங்கன்னா அதுக்கப்புறம் இவன் என்னைக்கு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, என்னைக்கு அந்த கர்மாக்களை பண்றது, இவன் என்னைக்கு க்ஷேமத்தை அடையிறது, ஆகையால் என்னன்னார் அவளை வேண்டாம் அப்படின்னு நாளா பிரிச்சார். சாதாரணமா ஒரு 10-12 வருஷத்துல வேதாத்தியனம் முடிக்கலாம். 8 வயசுல உபநயனம் ஆச்சுன்னா ஒரு 20 வயசுக்குள்ள எல்லாம் ஆயிடும். அதுக்கப்புறம் விவாகம் பண்ணிட்டு கர்மாக்களை ஆரம்பிக்கலாம். இப்ப வேதம்னா என்னது சார், வேதம்னா ஒருத்தர் பேர் அப்படின்னு தான் நம்ம அனுபவிக்க வேண்டாம். வேதம்னா என்னதுங்கிற கேட்கிற அளவுக்கு நம்ம ஊர்ல வந்தாச்சு. ஆனா இந்த வேதங்கள்ல பிரிச்சவர் யார, வேதவியாசர். அதுலயும் எத்தனையோ சாகைகள், அந்த சாகைகள்ல பிரிச்சு கொடுத்தாரு. அதவா சர்வாகசா திருக்ஷா சர்வதற்கு சர்வாகாரேண விஸ்தாரம் ஞானம் சர்வசிய திருஷ்டி ரூபத்வா சர்வதற்கு. எல்லாத்தையும் பார்க்கிறவரா இருக்கார். ருக்வேதாதி விபாகேன சதுர்த்தா வேதாக வியஸ்தாக்கிருதா. ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம் என்ற நான்காக வேதங்கள் பிரிக்கப்பட்டன. ஆத்யோ வேத ஏகவிம்சதி ஜாக்கிருதாக. இந்த ருக்வேதத்திலே 21 ரிசென்ஷன்ஸ். ஒவ்வொரு விதமாக மந்திரங்கள்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வராமல் 21 விதமாக ருக்வேதம் இருக்கு. அதுல ஒரு சாக்கை தான் இப்ப இருக்கு நம்மகிட்ட, சௌனகீய சாக்கைன்னு. ஒரு சா 21 சாக்கையா இருந்து அது போயிடுது எல்லாம் காலத்துல. இப்ப ஜெர்மனிக்கு போச்சுன்னா இங்க இங்க எங்கேயும் இல்ல, அவ்வளவுதான். ஒரே ஒரு சாக்கை தான் வாசிட்டு இருக்க. அதே போலயே த்விதீயா ஏகோத்தர ததா கிருதா. யஜுர்வேதம் 101 சாக்கைகள் இருந்தது, 101 வேதங்களோட. இப்ப தைத்தரிய சாக்கைன்னு ஒண்ணு தான் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் கட்ட சாக்கைன்னு ஒன்று இருந்து, இந்த தைத்தரிய சாக்கையிலே சில பாகங்களை கட்ட மந்திரங்கள் காட்டகங்கள் ஒன்று படிச்சுட்டு இருக்காளே தவிர முழுமையாக காட்டக மந்திரம் இல்லை இப்ப. ஸோ தைத்தரிய சாக்கை ஒன்று தான் இருக்கு. அதே போலயே சுக்ல யஜுர்வேதத்தில் மாத்தியந்திர சாக்கை காண்டவ சாக்கைன்னு 2 சாக்கை, 101 சாக்கைகள் இருந்தது. இப்பொழுது என்னன்னா 3 சாக்கை இப்ப இருக்கு இன்னைக்கு. அதே போலயே சாமவேத சஹசிரதா கிரதா 1000 சாக்கைகள் சார். இப்ப ஜெய்மினி சாமான்னு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு தலவகார சாக்கான்னு 2 இருக்கு, அவ்வளவுதான். ஜெய்மினி சாக்கை தான் இப்ப எல்லாம் பாடிட்டே இருக்க. பாடினா ரொம்ப இருக்கும் சாமகான பிரியே அப்படின்னு. சாமகானம் ரொம்ப இஷ்டம். ஒரே 1 சாக்கை தான் இருக்கு. அதுக்கப்புறம் அதர்வ வேதோ நவதா சாக்கா பேதேன கிரதா. இப்படி தனித்தனியாக பிரிச்சு கொடுத்தார். அதை பிரிச்சு எல்லாருக்கும் 1 சாக்கையாவது ஒன்னு வாசிங்க, அது போரும்னு நமக்கு சிலபஸை குறைச்சா ரொம்ப சந்தோஷம் தானே. அது யார் சார் கொடுத்தார், வேதவியாசாச்சாரியர். அது மட்டும் இல்லாமல் டிராஸ்டிக்கா குறைச்சு விட்டார். 1/4 சிலபஸ் குறைச்சா எப்படி இருக்க மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணினார் தெரியுமா, அந்த வேதங்கள் இருக்கிற மந்திரங்கள் உபனிஷத்துகளுடைய மந்திரங்கள் என்னதான் என்று தெரிந்து கொள்வதற்காக வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் பிரம்மசூத்திரங்களை எழுதினார். அதற்கு பிறகு அதோட திருப்தி அடையல, வேதத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களை அழகாக மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அழகாக சொல்வதற்காக கதை கதையா எழுதினார் சார். 18 புராணங்கள், 18 உப புராணங்கள். இந்த கதை அழிக்கிறான்னு சொல்றானே, இது வேற யாரில் வேதாவியாசம். ஒவ்வொரு ஒரு சின்ன ஒரு மாரல் எடுத்துட்டு அதுக்கு ஒரு கதை. புராணங்கள்ல நம்ம விட்டோம், பழைய நாள்ல புராணங்கள்னா அதை எடுத்து சொல்லிட்டே இருப்பார். நம்ம ஊர்ல ஸ்திரீகள்லாம் படிக்கல படிக்கலேன்னு சொல்றாளே தவிர டிகிரி வாங்கலையே தவிர ஆளுக்கு எல்லாமும் தெரியும். ஏன் இந்த தர்மங்களை கேட்டுட்டு சொல்லிட்டே இருப்பார். அது கேட்டு கேட்டே அவளுக்கு தெரியும், வாழ்நாள்ல எப்படி வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணுங்கிறது தெரியணும். டிகிரியா வேணும், உத்தியோகத்துக்கா போகணும், வீட்டை பார்த்துட்டா போறாதோ, அப்படி அழகா பார்த்துட்டுருந்தா நம்ம ஊர்ல இருக்கக்கூடியதான பெண்மணிகள்லாம். அப்படி விசேஷம் அது. அதுக்கெல்லாம் 18 புராணங்கள், 18 உப புராணங்கள் பண்ணினர். பிறகு மகாபாரதத்தையும் எழுதினர். மகாபாரதத்தை எப்படி எழுதினர், வேதத்தில் இருக்கிற எல்லா தர்மங்களும் பாரதத்தில் இருக்கணும், பாரதத்தில் காணப்படலைன்னா வேதத்திலையும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி அந்த தர்மங்கள்லாம் எடுத்து கோடிஃபை பண்ணி விசேஷமாக பண்ணி அதுக்கப்புறம் மனுஷனுடைய வாழ்க்கையில ஹவு டு லிவ் அப்படிங்கிறது வியாச ஸ்மிருதி அப்படின்னு ஸ்மிருதியை வேற பண்ணியிருக்கார். இத்தனை பண்ணியிருந்தான மகானுடைய ஒரு பிறந்த நாள் இந்த மாசம் 15ஆம் தேதி வருது, குரு பௌர்ணமின்னு சொல்றது. ராஜாரியனை அன்னைக்கு சம்பாவனை பண்ணக்கூடிய நாள் அன்னைக்கு. நாம் எல்லாம் போய் நம்ம குருகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி நம்மளால முடிஞ்சது கொடுக்கும். மற்ற நாள்ல குரு யார்கிட்டயும் எதையும் வாங்கப்படாது. பூர்ணோகி நாம பவதி ஆச்சாரிய, எல்லாத்தையும் பரிபூர்ணமா இருக்கிறவன் வேண்டாம்ங்கிற எண்ணம் இருக்கிறவன் தானே ஆச்சாரியன். சிஷ்யன் எடுத்தது இது வேணும் அது வேணும்னு எதிர்பார்த்தா அவர் குரு இல்லை. ஏன்னா சிஷ்யன் தன்னால முடிஞ்சதெல்லாம் குருவுக்கு கொடுப்ப, அது கொடுக்கக்கூடியதான் குருவை சத்காரம் பண்ணக்கூடியதான் நாள். குருங்கிறது ஒரு இண்டிவிஜுவல்ல, குருங்கிறது ஒரு கான்செப்ட், அந்த ரூபமாக இந்த சக்தி இருக்க அப்படின்னு சொல்லி குருவுக்கு பூஜை பண்ணக்கூடியதான குரு பௌர்ணமி 15ஆம் நாள், இந்த மாதம் 15ஆம் தேதி ஆஷாட மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடியது. அன்னியிலிருந்து ஆரம்பிச்சு யதீஸ்வரால் உட்பட குரு பூஜை பண்ணணும், அந்த குருமண்டலத்துக்கு பூஜை பண்ணணும். அன்னைக்கு விசேஷமாக நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்தி பரஹரஞ்ச அப்படின்னு நாராயணன் மகாவிஷ்ணுவிலிருந்து ஆரம்பிச்சு உங்க குரு பரியந்தம் 167 குருக்கள் ஒரு லிஸ்ட் வரிசையா அத்தனை பேரையும் அன்னைக்கு பூஜை பண்ணி அதான் வியாச பூஜைன்னு சொல்றது. அந்த குருவனுடைய அனுகிரகத்தை பெறக்கூடியதான உயர்ந்ததான ஒரு தினம். அப்படி வியாச ரூபமாக பகவான் இருக்க இப்படின்னு ஏவம் அந்யா நித புராணானி வியக்தானி அனேனா இது வியாச பிரம்மா சுத்த பிரம்மம் இப்படி வியாசராக சொல்றார் அப்படின்னு. அடுத்தது சர்வதிருக் வியாசா திரு வாசஸ்பதிரயோனிஜா. இத்தனையும் படிக்கிறதுக்கு என்ன சார் லாபம்னா, படிக்கிறது தனக்கிட்ட இருக்கிறத வித்யாக வை பிராமணமா ஜகாமா வேதம் சொல்றது. அந்த நரை வித்யை வந்து அடைஞ்சிருக்கு, எதுக்கு சேவதையே நீ காப்பாத்தி கொண்டிருக்கணும். நம்ம எல்லாம் வாசிக்கிறோம், போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் வாசிச்சிருக்கேன், எம்ஏ மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. அப்புறம் என்ன பண்ணேன், ஏதோ ஒரு பேங்க்ல போனா, ஏதோ ஒரு உத்தியோகத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனா, என்ன ஞாபகம் இருக்குன்னு எல்லாம் மறந்து போயிடு சார். ஜென்ரல் ஒரு இங்கிலீஷ் ஹிந்து பேப்பர் வாச்சா என்ன நாலஞ்சு வருமோ அதான் அதை வச்சுட்டு காலம் ஓட்டுறான் சார். இவன் முழுக்க படிச்சு படிச்சது முழுக்க சர்வம் கிருஷ்ணா இருப்பணும், என்னென்னமோ கஷ்டப்பட்டு படிச்சிடல, என்ன ஆச்சுன்னு அது உபயோகப்படல வாழ்க்கை. எது உபயோகப்பட்டிருக்க, சாதாரணமான ஒரு அரிட்மெட்டுக்கும் சாதாரணமான இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதை வச்சுட்டு தான் எந்த உத்தியோகமா இருந்தாலும், ஏதோ இந்த ரிசர்ச் அசிஸ்டண்டா ஏதோ ஒண்ணு இருந்தால் ஒழிய அவ்வளவுதான் உபயோகப்படுறது. வேற மீதியெல்லாம் படிச்சது எஸ்எல்சியில ஒரு பக்கம் சயின்ஸுங்கிறான், ஒரு பக்கம் சோசியல் ஸ்டடீஸுங்கிறான், இதுல ஏதாவது ஒன்று தானே உபயோகப்படுறது. அடுத்ததாக ஹிஸ்டரி வாத்தியாரா நீங்க போனாலும், ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா பண்ணாலும், அப்ப சயின்ஸ் என்ன உபயோகப்பட்டுச்சு, கணக்கு என்ன உபயோகப்படும் கிடையாது, எது சிலதான் உபயோகப்படுறது. ஆனா நிஜமாக எது உபயோகப்படுறதுன்னு பேசக்கூடியதான திறமை, அந்த திறமையானது எந்த பொருளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எடுத்து சொல்லணும். அந்த நரண வேதம் வந்து சேர்ந்ததுமே சொல்றதா அந்த வேதம், வித்யாக வை பிராமணமா ஜகாம சேவதையே என்ன காப்பாத்து, என்ன யோக்கியமான சிஷ்யனுக்கு என்ன கொடு, யார் வந்து கேட்கறானோ, யாருக்கு வினயம் இருக்கோ அவளிடத்துல வேற எதையும் எதிர்பார்க்காத. வினயம் இருக்குமையானால் நீ அவளை கொடு. யோக்யா யசிஷ்யாய தேயா, அதுக்காக என்ன பண்ணு, காப்பாத்திட்டு இருக்கணும். வேதத்தை படிக்காத போனா மறந்து போயிடும். அகல் தினந்தோறும் படிச்சுட்டே இருக்கணும். எதற்காக? என்னைக்காத ஒரு நாள் ஒரு சிஷ்யன் வருவானோ இல்லையோ, அவனுக்கு சொல்றதுக்காக மறக்கக்கூடாதுன்னு. அது மாதிரி இவனுக்கு அந்த சொல்லக்கூடியதான கெப்பாசிட்டி, வேதாத்தியனம் படிச்சு வேதத்தை நன்னா புரிஞ்சுண்டு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிடணும்னு எந்த விஷயத்திலையாவது பேசலாம் சார். ஒரு எட்டுக்கால் குச்சி பத்தி பேசுங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவோம். அது என்ன சார் இருக்கு, பேசுவான், விஷயம் இருக்கு, அதுல வேதத்துல இருக்கு. சாதாரணமாக ஒரு குதிரையை பத்தி பேசுவான், ஒரு டூ அவர்ஸ் பேசுவான். விவகாரம் அத்தனை விஷயங்கள், அத்தனை மந்திரங்கள் இருக்கு, நமக்கு தெரியாது. இந்த படிக்கிற காலத்துல இதுக்கு வியாக்கியானம் என்ன, இதுக்கு வியாக்கியானம் என்னன்னு வர்டிகல் ரெடி. அதே போலயே இதை எங்கெங்க இடத்துல சொல்லி இருக்குன்னு ஹரிசாண்டல் ரெடி. ஒரு பரசுராமர் சொன்னா பரசுராமர் யாருடைய பிள்ளை, எப்படி பிறந்தார், அவருடைய என்ன விவகாரம், அவருடைய கையில இருக்கிற இப்படி. இந்த பரசுராமனை பத்தி வேதத்துல சொல்லி எப்படி சொல்லிருக்கு, யஜுர்வேதத்துல எப்படி சொல்லிருக்கு, புராணத்துல எப்படி சொல்லிருக்கு, பிரம்மாண்ட புராணத்துல சொல்லிருக்கு, மற்ற புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, மற்றவருடைய கதல் இவருடைய பார்ட் என்ன, இப்படி எல்லாம் ஆரம்பிச்சிடலாம் பாருங்க என்ன. இது ஒரு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த வாக் சக்தியை கொடுக்குமா, அதை கொடுக்கிறவரும் உங்க பரமேஸ்வரன் ஆகியால். வாசோ வித்யாயா பதிஹி வாசஸ்பதிஹி, வாக்குக்கு திறமை, எழுத்து எல்லோருக்கும் சொல்லக்கூடியதான திறமையை உள்ளவர் வாசஸ்பதிஹி. பிறகு இவரிடத்திலிருந்து உலகங்கள்லாம் உண்டாயிருக்கு, இவர் யார் இடத்திலிருந்து பிறக்கல. ஆகியால் ஜனன்யாம் ந ஜாயதே இது அயோ நிஜா, யார் இடத்திலிருந்து பிறக்கல. இது சவிசேஷனம் ஏகம் நாம, ஆகியால் வாசஸ்பதிரயோ நிஜா, ஒரே நாம, வாசஸ்பத ஏ நம அயோ நிஜா ஏ நம, அப்படி சொல்லப்படாது. விஷ்ணுதாஸ் நாமத்தை நாமவாணி சொல்லும் பொழுது வாசஸ்பதிரயோ நிஜா ஏ நம அப்படித்தான் சொல்லணும். அப்படிங்கிறது ரெண்டும் சேர்த்து ஒரு நாம. இப்படி சுதன் வாகண்ட பரசோ தாருணோ திரவிட பிரதஹ திவிஸ்பிருத் சர்வதிருத் வியாசோ வாசஸ்பதிரயோ நிஜா அப்படிங்கிற நாம உபாசம். அடுத்ததாக திரிசாமாசாமதசாம நிர்வாணம் பேஷஜம் பிஷக் சந்நியாசகிருத்ஷமசாந்தா நிஷ்டாசாந்தி பராயணம் அப்படிங்கிற நாமக்கள்.